நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் டாக்டர் மானக்சா அவர்களே.
வணக்கம் சார்.
இப்போ எப்படியான சித்தா பாரம்பரிய மருத்துவம் தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்பை சமாளிக்க உதவி கொண்டுள்ளது, அதை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் என்ன எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க?
தமிழக அரசை பொறுத்தவரை இங்கே தமிழகத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு பொதுவாக மூன்று விதங்களில் மருத்துவ முறைகளை கையாண்டு வருகின்றோம். பொதுவாக நவீன மருத்துவத்தின் பயன்பாடு, இரண்டாவதாக சித்த மருத்துவத்தின் பயன்பாடு. தமிழகத்தில் மட்டும் 29 கோவிட் சித்தா சென்டர் தமிழக அரசால் அமைக்கப்பட்டு அங்கு வந்து சித்த மருந்துகள் வந்து கொரோனா நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இதில் முதலாவதாக முதன்மை மருந்தாக கபசுர குடிநீர் வழங்கி வருகின்றோம். மற்றும் அவர்களுடைய கொரோனா நோயாளிகளுடைய மன அழுத்தத்தை நீக்குவதற்காக மற்றும் அவர்களுடைய இரத்தத்தில் உள்ள அந்த ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கும் வண்ணமாக பிராணாயாம பயிற்சிகள் வழங்குகின்றோம். மற்றும் ஆவி பிடித்தல், அந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் வந்து கொரோனாவில் முக்கியமான பங்களிப்பு அளிக்கின்றது. ஒரு பெரிய போர்வையும் உள்ள உட்கார்ந்து ஆவி பிடிக்கும் மெத்தேடு, அந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் கொடுக்கின்றோம். மற்றும் எலுமிச்சை தோல் உப்பு கலந்த ஸ்டீம், அந்த ஆவி பிடிக்கும் முறை காலை மாலை இருவேளை கட்டாயம் வந்து கையாள வைக்கின்றோம்.
சரி, இவ்வளவுக்கு மருத்துவங்கள் இருந்தா கூட இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல அதிகமான மக்கள் தினமும் தினமும் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு ஆளாகின்றார்கள், நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்?
அதாவது எங்களுடைய தனித்த சித்த மருத்துவ சிகிச்சைகள் வந்து இறப்பு விகிதங்களே இல்லை என்றுதான் கூறலாம். ஏனென்றால் நாங்கள் இங்கு குறிகுணங்கள் உள்ள நோயாளிகள் மற்றும் வந்து குறைந்த குறிகுணங்கள் உள்ள நோயாளிகளை தான் நாங்கள் சித்த மருத்துவத்தில் பொதுவாக கையாண்டு வருகின்றோம். எடுத்துக்காட்டாக ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் வந்து அவர்களுக்கு வந்து 90 அந்த லெவலுக்கு கீழ் உள்ள நோயாளிகளை பொதுவாக நாங்கள் சித்த மருத்துவ சிகிச்சையில் நாங்கள் எடுத்துக்கொள்வது கிடையாது. பொதுவாக அந்த SpO2 லெவல் நமக்கு வந்து 95-97-98 அந்த மாதிரி மெயின்டைன் ஆகும். நாங்கள் வந்து 90 வரைக்கும் SpO2 லெவல் குறைந்த நோயாளிகளை நாங்கள் எடுக்கின்றோம். மற்றும் நவீன மருத்துவத்தில் பொறுத்தவரைக்கும் காம்ப்ளிகேட்டட் கேசஸ், இப்ப எடுத்துக்காட்டாக இது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை கொண்டவர்கள், இப்ப சிறுநீரகம் அல்லது கல்லீரல் அல்லது தீவிர இதய நோயாளிகள் அல்லது தீவிர நுரையீரல் சார்ந்த நோய் உள்ளவர்கள் மட்டும்தான் பெரும் பாதிப்புக்குள்ளாக தமிழகத்தை பொறுத்தவரை ஆளாகின்றார்கள். மற்றபடி சாதாரணமாக உள்ளவர்கள் நோய் தொற்றுக்கு உட்படுகின்றார்கள். ஆனால் அவர்கள் தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுக்கும் பொழுது எல்லோரும் சுகம் பெற்று நலமாக திரும்புகின்றனர்.
சரி, இப்ப கொரோனா தொற்றை பொறுத்த அளவுல அந்த தடுப்பூசிக்கு உலகமே காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப அலோபதி மருத்துவம் அல்லது நவீன மருத்துவத்துல வந்து தடுப்பூசி விரைவில் அறிமுகம் செய்யப்படலாம் அப்படின்னு நம்பப்படுது. இப்ப சித்தா மருத்துவத்தை பொறுத்த அளவுல எந்த மாதிரியான ஆய்வுகள் கொரோனா தொடர்பாக நடந்துகிட்டு இருக்கு?
சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை கொரோனாவில் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் CCRS என்று அழைக்கப்படுகின்ற சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா மற்றும் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா, இவை ரெண்டிலும் வந்து மற்றும் திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இவை மூன்றிலும் வந்து தீவிரமான ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. பொதுவாக இந்த கொரோனா நோயாளிகளுடைய உடலில் பாதிப்பு அதிகமாக உள்ளவர்களுக்கு லாக்டிக் டீஹைட்ரேஜினஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஒரு என்சைம் அது வந்து அதிகரித்து காணப்படுகின்றது. மற்றும் சி ரியாக்டிவ் புரோட்டீன் அந்த அதுவும் வந்து அதிகரித்து காணப்படுகின்றது. மற்றும் இன்டர்லீக்கின் 6 இதுதான் வந்து அந்த கொரோனா நோயாளிகளுக்கு உள்ள மெயின் மார்க்கர் டெஸ்ட் என்று அழைக்கின்றார்கள். இதில் வந்துள்ள வேறுபாடுகள் பொதுவாக வந்து கொரோனா நோயாளிகளுக்கு உயிரிழப்பு எதனால் ஏற்படுகின்றது, அவர்களுடைய நுரையீரலில் உள்ள அந்த லங்ஸ் அந்த ஆல்வியோலை செல்ஸ் வந்து பாதிக்கப்படுவதால் அதை சைட்டோகைன் ஸ்ட்ரோம் என்று அழைக்கின்றோம். சைட்டோகைன் என்பது ஒரு புரதம், இது வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிக அதிகமாக பயன்படுகின்றது. இந்த சைட்டோகைன் அளவில் திடீரென மிக அதிகரித்து அவை நல்ல நலமாக உள்ள செல்களையும் அவை பாதிக்கும் பொழுது அதை தான் நாம் சைட்டோகைன் ஸ்ட்ரோம் என்று அழைக்கின்றோம். இந்த மாதிரி இந்த சைட்டோகைன் ஸ்ட்ரோம்ஸை தடுக்கக்கூடிய மூலிகைகள் மற்றும் அந்த லாக்டேட் டீஹைட்ரஜினேஸ் என்று அழைக்கப்படுகின்ற அது பொதுவாக வந்து ஆற்றி அல்லது இரத்த குழாய்கள் வந்து விலகீனப்படும் பொழுது லாக்டிக் டீஹைட்ரஜினஸ் அதிகம் அதிகரித்து காணப்படுகின்றது. இது இரத்தம், இதயம், நுரையீரல் மற்றும் சிறுநீரகத்தில் இவை அதிகமாக காணப்படுகின்றன. இந்த மாதிரிப்பட்ட மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியரை தடுப்பதற்குரிய மூலிகைகள் அவைகளை இனம் கண்டறியப்பட்டு எடுத்துக்காட்டாக கீழாநெல்லி, நெல்லிக்காய், இதை வந்து காயகற்ப மூலிகைகள் என்று சித்தர்கள் வழங்கியுள்ளார்கள். காயம் என்றால் உடல், கற்பம் என்றால் உடலை நறுநாள் நோய் அணுகாமல் பாதுகாத்து வைத்திருப்பது. இந்த மாதிரிப்பட்ட காயகற்ப மூலிகைகளை வைத்து இதற்காக நாங்கள் ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றோம்.
தமிழ்நாட்டில் கிடைக்கிற மூலிகைகள் எல்லாம் ஆஸ்திரேலியா போன்ற ஒரு நாட்டில் வந்து கிடைக்கிறது இல்லை, கிடைக்கிற வாய்ப்பும் இல்லைன்னுவீங்களே. இப்போ இந்த பின்னணியில் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை ஒருவர் மேம்படுத்த அதிகரிக்க ஆஸ்திரேலியா போன்ற நாட்டில் வாழ்ற ஒருத்தர் என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம்?
பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமாக நமக்கு வந்து நம்ம உடலில் உள்ள விட்டமின்ஸ் தான், விட்டமின்ஸ் அல்லது மினரல்ஸ் தான் முக்கிய பங்களிக்கின்றது. நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்தவரைக்கு விட்டமின் சி அதிகமான உணவுகள், அது வந்து ஆஸ்திரேலியாவிலும் தாராளமாக கிடைக்கும், அல்லது அஸ்கார்பிக் ஆசிட் அதிகமுள்ள நெல்லிக்காய் மற்றும் எலுமிச்சை பழம், ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி, இவை எல்லாமே எல்லா தேசங்களிலும் கிடைக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறேன். இவை வந்து உணவில் வந்து தினசரி ஒன்றாவது சேர்த்துக் கொள்ள வேண்டும். தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடும் பொழுது அது உடலில் உள்ள நம்மளுடைய அந்த ஆக்சிஜன் சத்தோட்டத்தை அதிகரிக்கின்றது, மற்றும் தேவையான விட்டமின் சி அஸ்கார்பிக் ஆசிட்டை அதிகமாக அளிக்கின்றது. இந்த அஸ்கார்பிக் ஆசிட் தான் இன்றைக்கு வந்து நமக்கு கோவிட் ட்ரீட்மெண்ட்டிலே விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்திக்காக நவீன மருத்துவத்தில் உலகெங்கிலும் வழங்கி வருகின்றார்கள். இதை நாம் இயற்கையாக நெல்லிக்காய் சாப்பிடுவதன் மூலமாக, எலுமிச்சை பழம் சாப்பிடுவதன் மூலமாக, ஆரஞ்சு சாத்துக்குடி சாப்பிடுவதன் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக சிங்க், துத்தநாகம் வந்து இதை தமிழில் நாம் சுத்தநாகம் என்கின்றோம். இந்த துத்தநாகம் அதிகரித்த உணவு வகைகளான பூசணிக்காய் மற்றும் பீன்ஸ் மற்றும் சிறுபயறு, உளுந்து மற்றும் வாழைப்பழம், ரெட் மீட், நட்ஸு, பால், முட்டை இவைகளை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ளலாம். இனி மூன்றாவதாக கால்சியம் அதிகமான உணவு வகைகளான பால், முட்டை, சோயாபீன், கீரை வகைகள், முருங்கைக்கீரை, பிரண்டைத்தண்டு, இவற்றில் வேணுமென்றால் ஒரு சில பொருட்கள் அங்கு கிடைக்காது, மற்ற எல்லா பொருட்களும் அங்கு கிடைக்கின்ற உணவு வகைகள் பற்றி தான் நான் கூறுகின்றேன். இனி விட்டமின் டி பொதுவாக வந்து இந்த மாதிரிப்பட்ட இன்ஃபெக்டிவ் நோய்களில் குறைந்து காணப்படுகின்றது. விட்டமின் டி அதிகரித்திருக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி நிச்சயமாக அதிகரிக்கின்றது. காலை வெயிலில் ஒரு 10 அல்லது 20 நிமிடம் நடைபயிற்சி செய்யலாம். அதே போன்று மாலை வெயிலில் வந்து 30 நிமிடம் நடைபயிற்சி செய்யலாம். காளான் அதிகமாக உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். மீன்களில் சுனா மற்றும் சாலமோன் போன்ற மீன்கள் அதிகமாக சாப்பிட்டுக் கொள்ளலாம். மற்றும் ஃபிஷ் லிவர் ஆயில், அது சுறா மீனுடைய அந்த எண்ணெய், அது வந்து கடைகளிலே கிடைக்கின்றது. இவை உணவில் நாம் வந்து அதிகமாக நாம் சேர்த்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து காணப்படுகின்றது. மற்றும் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்காக பொதுவாக நாங்கள் வந்து குறிப்பிடப்படுவது ரெண்டே தான். ஒன்று வந்து கோல்டன் மில்க் என்று அழைக்கப்படுகின்ற மஞ்சள் கலந்த பால். இது வந்து உடம்பில் வந்து இந்த மஞ்சளில் உள்ள குர்குமின் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது. அதே போன்று மிளகு, பெப்பர், இதுவும் வந்து எல்லா தேசங்களிலும் கிடைக்கும் என்று நம்புகின்றேன். 10 மிளகு இருந்தால் பகிஞ்சன் வீட்டிலும் சாப்பிடலாம் என்பது பழமொழி. இந்த மிளகு வந்து உடலில் உள்ள அர்த்த விஷங்களை மாற்றுவது மட்டுமன்றி உடலில் உள்ள அசீரண கோளாறுகளையும் நீக்கி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அளிப்பதில் முக்கிய பங்காற்றுகின்றது. ஆகவே இந்த மாதிரிப்பட்ட உணவு வகைகளை அந்த கால தேசத்திற்கு ஏற்றவாறு ஆஸ்திரேலியா போன்ற நகரங்களில் வசிப்பவர்கள் பயன்படுத்தலாம்.
இது எஸ்பிஎஸ் தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. கொரோனா காலத்தில் சித்தா மருத்துவம் எப்படி செயல்படுகிறது, உதவுகிறது என்று விளக்கிக் கொண்டுள்ளார் தமிழ்நாட்டின் பிரபல சித்தா மருத்துவர் மானக்சா அவர்கள். இப்போ சித்தா மருத்துவம், ஆயுர்வேதம், நாட்டு மருந்து எல்லாமே ஒன்றுங்கிற மாதிரி தான் நிறைய பேர் புரிஞ்சு வச்சுருக்குறாங்க. என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்களேன், இந்த குழப்பத்திலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு விளக்கத்தை தாங்களேன்.
அதாவது இந்த நாட்டு மருத்துவம் என்பது இது வந்து அதில் பேரிலே இருக்கின்றது. தமிழகத்தில் வந்து இன்னொரு அந்நிய ஒரு ஆட்சி நடக்கும் பொழுதுதான் அலோபதி என்கின்ற மருத்துவ முறை முதல் முதலாக இந்தியாவிற்குள், அதாவது தமிழகத்திற்குள் அல்லது இந்தியாவிற்குள் வந்தது. அதற்கு முன்னதாகவே கல் தோண்டி மண் தோண்டா காலத்தே, முன் தோண்டி மூத்த குடி தமிழ் குடி, இந்த தமிழ் மக்கள் எப்பொழுது உருவானார்களோ அப்பொழுதே அந்த அஞ்சரை பட்டி வைத்தியம் மருத்துவம் என்பது முதல் முதலில் சமையல் அறையில் தான் உருவானது. எடுத்துக்காட்டாக ஒரு பையன் தலைவலிக்கிறது என்று கூறினால் அவனுடைய அம்மா உடனே வந்து வீட்டில் உள்ள ஒரு சுக்கு அல்லது மிளகை போட்டு ஒரு காபி போட்டு ஒரு டீ போட்டு கொடுப்பார்கள். வயிறு மந்தமாக இருக்கிறது என்றால் உடனே வந்து சீரகம், கொத்தமல்லி, பெருங்காயம் அல்லது ஓமத்தை போட்டு ஒரு ஒரு டீ போட்டு கொடுப்பார்கள். ஆகவே மருத்துவம் என்பது முதலில் எங்கு ஆரம்பித்தென்றால் அஞ்சரைப்பட்டி மருத்துவம், அது சமையல் அறையில் தான் முதலில் ஆரம்பித்தது. அடுத்து இது சிலர் வந்து பாரம்பரியமாக, சிலர் வந்து இறைபெருமனுடைய ஆசியுடன் சில மூலிகைகளை வைத்து அவர்கள் வீட்டில் எடுத்துக்காட்டாக மஞ்சள், இப்ப மஞ்சள் காமாலைக்காக கீழாநெல்லி அல்லது கரிசாலை, இல்லை என்றால் வெள்ளை காட்டாமண கிளை, இவைகளை அரைத்து வந்து கொடுப்பார்கள். அது ஒருவேளை கொடுக்கும் பொழுது சாதாரண மஞ்சள் காமாலை தீர்ந்துவிடும். இவை நாட்டு வழக்கில் பொதுவாக இருந்ததால் இது நாட்டு மருத்துவம் என்று அழைத்தார்கள். ஆகையால் நம்மளுடைய நாட்டு மருத்துவம், தொன்மையான தமிழ் குடி மக்களின் நாட்டு வழங்கிய மருத்துவம் நாட்டு மருத்துவம் என்று வழங்குகின்றது. ஆகவே சித்த மருத்துவத்திற்கும் நாட்டு மருத்துவத்திற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. சித்த மருத்துவம் என்பது சித்தர்கள் எப்பொழுது தோன்றினார்கள் என்றால் அது வந்து பாடல் அடிகளிலே இருக்கின்றது. சிவன் சக்திக்கு சொல்ல, சக்தி வந்து நந்தி தேவிக்கு சொல்ல, அடுத்து அது அகத்தியர் புலத்தியர், அந்த வழியாக சித்த மருத்துவம் உருவாகி வருகின்றது. ஆகவே சித்த மருத்துவத்தில் முதல் சித்தர் என்று கூறப்படுவது யாரை என்றால் அகத்தியர். அதற்கும் மேலான சித்தர், சித்தர்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து முதல் சித்தர் என்று கேட்டால் வந்து சிவபெருமானைத்தான் கூறுவோம். ஆகவே சித்த மருத்துவம் எப்பொழுது தோன்றினது, அதற்கு வந்து ஒரு வரலாறு இதுவரைக்கும் எந்த வருடத்தில் தோன்றியது என்று வரலாறு கிடையாது. சித்த மருத்துவமும் நாட்டு மருத்துவமும் வேறென்றில்லை, இது ரெண்டும் ஒன்றுதான். இனி ஆயுர்வேத மருத்துவம் என்பது பொதுவாக ரிக் யஜூர் சாம அதர்வண வேதங்களில் ஒன்றான, வேதங்களில் கூறப்பட்ட மருத்துவம் தான் ஆயுர்வேத மருத்துவம். இதனுடைய மூலமொழி பொதுவாக சமஸ்கிருதத்தில் உள்ளது. மற்றும் வந்து சித்த மருத்துவத்தில் யோகம், ஞானம், கற்பம், குரு, குளிகை போன்ற சிறப்பு உயர்தர மருந்துகள், அதாவது சித்தா மெடிசன் ஃபார் வந்து உங்களுக்கு வந்து மனதிற்கும் உடலிற்கும் ஒருத்தன் வந்து நோய் இல்லாமல் இருந்து, அதாவது வந்து அவர்கள் சித்தர்கள் வந்து மனதை எப்படி கூறுகின்றார்கள் என்றால் பசு என்று கூறுகின்றார்கள், ஆன்மாவை பசு என்று கூறுகின்றார்கள், இறைவனை பதி என்று கூறுகின்றார்கள். சுற்றி இந்த இறைவனை நாம் அண்ட விடாமல் தடுக்கின்ற உலக கவர்ச்சிகள் சிற்றின்பங்களை பாசம் என்று கூறுகின்றார்கள். இந்த பசுவான ஆன்மா பாசத்தில் உலக கவர்ச்சிகளில் அல்லது மாயைகளில் சிக்கி அழியாதவாறு இறைவனிடத்தில் போய் சேர வேண்டும் என்று காரணத்திற்காக உருவாக்கப்பட்ட மருத்துவம் சித்த மருத்துவம். ஏனென்றால் ஒருவன் நோய் இல்லாத நிலையில் இருந்தால்தான் அவன் இறைவனை எப்பொழுதும் பாடி துதித்து போற்றி கொண்டிருப்பான், அவனுடைய அவன் மற்றவருக்கு நல்லது செய்து கொண்டிருப்பான். மறுப்பது உடல் நோய் மருந்தனசாலும், மறுப்பது உளநோய் மருந்தனசாலும், மறுப்பது நோயினி வராதிருக்க சாவையும் மருந்தனலாமே. ஆகவே வந்து சித்தர்களுடைய முதற் கோட்பாடு என்பது வீடு பேரடைதல். ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரை நான் குறிப்பிட்டிருப்பது போல இந்த கிளாசிபிகேஷன் அவர்களிடத்தில் கிடையாது. இங்கு வந்து இறைவனிடத்தில் முக்தி பேர செய்வதுதான் சித்த மருத்துவம். சித்தம், சித்தம் என்றால் அது வந்து மனதோடு சேர்ந்தது, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். சித்தம் என்பது ஒன்றை செய்து முடிப்பது, இறைவனிடத்தில் போவது, அந்த மாதிரி அந்த இது சித்தி பேர் அடையும் நிலையை தான், அதன் அதை அடைந்தவர்களை தான் நாம் சித்தர்கள் என்று கூறுகின்றோம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.